திங்கள் December 2012 இதழில் கலைமாமணி வி கே டி பாலன் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணலின் பாகம் 2. மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கி தமிழ்நாட்டிலிருந்து 1500 மேற்பட்ட கலைஞர்களை 25 மேற்பட்ட நாடுகளுக்கு அழைத்துச் சென்றதால் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் சாதனை பக்கங்களில் இடம்பெற்றவர். தமிழக அரசு இவருக்கு கலை மாமணி விருது வழங்கியுள்ளது. பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர், சமூக சேவகர் அவருடனான உரையாடலின் தொடர்ச்சி. வெளிச்சத்தின் மறுபக்கம் இவர்கள் என தொலைக்காட்சிக்காக நீங்கள் பாலியல் தொழிலாளிகள், பிக் பாக்கெட்காரர்கள், அறவாளிகள், மாற்றுத்திறனாளிகள் என சமூகத்தின் கடைக்கோடி மனிதர்கள் பலரை நேர்காணல் செய்திருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இவற்றை 8 பொதிகை, மக்கள் தொலைக்காட்சி ஆகியவற்றில் செய்திருக்கிறேன். இரண்டுமே மிகுந்த வரவேற்பை பெற்றவை. அதுவரை நேர்காணல் என்றால் பிரபலங்கள், அரசியல்வாதிகள், சினிமாக்காரர்கள் வருவார்கள். முதன் முதலில் பூக்காரர், பால்காரர், ரிக்ஷாக்காரர், மீன் விற்பவர், பிக் பாக்கெட்காரர், கொலைக்காரர், அரவாணிகள், பாலியல் தொழிலாளி போன்றவர்களை நான் காட்சிப்படுத்தினேன். மக்கள் அறியாத சமூகத்தின் பல முகங்கள் தெரிய வந்தன. அறவாணிகள் என்றால் அதுவரை இருந்த வெறுக்கத்தக்க பிம்பத்தை மாற்றி அமைத்தது வெளிச்சத்தின் மறுபக்கம். திருநங்கைகள் எப்படிப்பட்ட அவல வாழ்க்கை வாழ்கிறார்கள், எவ்வளவு திறன் மிக்கவர்கள் என்பதை காட்டினேன். சமூகம் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்படுத்தினேன். உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒருவர் பிறக்க மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்ற கேள்வியோடு நான் முடித்த அந்த நிகழ்ச்சிகள் பலரை சிந்திக்க தூண்டின. தமிழக அரசு திருநங்கைகளுக்காக ஒரு வாரியம் அமைத்துள்ளது. இதற்கு ஒரு பொறியாக அமைந்தது வெளிச்சத்தின் மறுபக்கம். நீங்கள் சந்தித்தவர்களில் மறக்க முடியாதவர்கள் குறித்து 1995 இந்திய டிராவல் ஏஜென்சிகளின் வருடாந்திர மாநாடு கல்கத்தாவில் நடைபெற்றது. இந்தியா முழுவதிலுமிருந்து 1200 பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டனர். நான் என் நண்பர்களோடு நட்சத்திர விடுதி ஒன்றில் தங்கியிருந்தேன். முதல் நாள் மாநாடு முடிந்தது. மறுநாள் காலை 10 மேல்தான் மாநாடு. என்ன செய்யலாம் என யோசித்த எனக்கு மதர் தெரசா இங்குதானே இருக்கிறார், சந்திக்கலாமே என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவர்களது மிஷனை தொடர்பு கொண்டேன். அன்னையை சந்திக்க முன் அனுமதி தேவையில்லை, இப்போது வந்தால் கூட பார்க்கலாம் என்றார்கள். எல்லோரும் அன்னையை பார்க்க புறப்பட்டோம். அப்போது என்னிடம் பகட்டு அதிகம். விரல்களில் பல மோதிரங்கள், கையில் தங்கத்தோடா, கழுத்தில் தங்கச்சங்கிலிகள் என நடமாடும் நகைக்கடையாக இருந்தேன். மிஷனை அடைந்தோம். அது மரத்தாலான வீடு. மரப்படியில் ஏறி மேல்தளத்தை அடைந்தோம். அங்கே வெள்ளை உடை தரித்த ஒருவர் இருந்தார். அவரிடம் கேட்டோம். வெயிட் வெயிட், மதர் இஸ் இன்சைட், வில் கால் யூ என்றார் அவர். அங்குள்ள ஒரு பெஞ்சில் அமர்ந்து காத்திருந்தோம். வெள்ளொடியில் பலர் ஆங்காங்கே நடமாடிக்கொண்டிருந்தனர். ஒருவர் அங்குள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். மற்றொருவர் ஏதோ டைப் அடித்துக் கொண்டிருந்தார். சொல்ல முடியாத அமைதி அந்த சூழலில் அங்கே இருந்தது. அன்னை எப்போது எங்களை அழைப்பார் என காத்துக்கொண்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். சிறிது நேரம் கழித்து யாரோ ஒருவர் எனக்கு பக்கத்தில் வந்து உட்காருவது தெரிந்தது. திரும்பி பார்த்தேன். வெள்ளுடை தரித்த குள்ளமான ஒருவர் என் அருகே அமர்ந்தார். யாரா இவர் இப்படி என் பக்கத்தில் வந்து உட்கார்கிறாரே என நினைத்தவாறே அவரை உற்று பார்த்தேன். என் தோள்பட்டை அளவு கூட இல்லை அவர் உயரம். தலையை கீழே குனிந்து அவர் முகத்தை உற்று பார்த்தேன். சிறு குழந்தையின் கண்களை போன்று இருந்தது அவரது விழிகள். முகத்தில் பல சுருக்கங்கள். இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ற சந்தேகத்துடன் மெல்ல மதர் மதர் என்றேன். அவர் உடனே எஸ் எஸ் மதர் 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 என்றார். அவ்வளவுதான். எனக்குள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவரை அப்படியே உடம்பு பிடியாக கட்டி கொண்டு விட்டேன். அவரது தலை என் கைகளுக்குள்ளும் என் நெஞ்சுக்குள்ளும் சிக்கி கொண்டு விட்டது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து அவரது உடல் முழுவதையும் நனைக்கிறது. ஒன்றுமே தெரியாத ஒரு பரவச நிலை. மெல்ல மெல்ல அந்த நிலையிலிருந்து மீளும் போது அன்னையை கட்டி கொண்டிருக்கிறோம், அவரை விடுவிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த எண்ணத்தை செயல்படுத்த முடியவில்லை. பின் சில நிமிடங்கள் கழித்து நான் என் நிலைக்கு மீண்டேன். அன்னையை விடுவித்தேன். அவரது முகத்தை தழுவினேன். முகத்தில் விழுந்த கண்ணீரை துடைத்தேன். கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரனை போல் நடந்து கொண்டேன். உடன் வந்திருந்த நண்பர்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் நல்லாத்தானே இருந்தான், திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சு என்று அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். மதரோ புன்செய்ப்புடன் என் தோளில் தட்டி, கூல்டவுன் ரிலாக்ஸ் என்றார்கள். நான் எழுந்து மதரின் காலில் விழுந்து வணங்கினேன். அவர் என் தலையை தடவி ஆசீர்வதித்து அனைவருக்கும் சிலுவை பரிசாக அளித்தார். அந்த கணம் முதல் நான் மோதிரமோ தங்க நகைகளோ வாட்ச் போன்றவற்றையோ அணிவதை விட்டுவிட்டேன். சேவையின் இமயமே கழுத்தில் சிலுவையுடன் கூடிய ஒரு கருப்பு கயிறை மட்டும் அணிந்திருக்கும் போது வெகு சாதாரணமான நான் இவற்றை அணிவதை போன்ற அபத்தம் ஏதும் இல்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, எனக்குள் இருந்த ஆணவம், கோபம், திமிர், ராங்கித்தனம் எல்லாம் 90% என்னை விட்டு போய்விட்டன. இன்னும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் அதுவும் இல்லாவிட்டால் தொழில் செய்ய முடியாது என்பதால் அதை வைத்து கொண்டிருக்கிறேன். அன்னை தெரசாவை கண்ட அந்த நிமிடங்கள்தான் என் மனநிலை மாற்றத்திற்கும், என் எண்ணங்களின் மாற்றத்திற்கும், என் ஆளுமையின் மாற்றத்திற்கும், என் வாழ்க்கையின் மாற்றத்திற்கும் மிக முக்கிய காரணம். அவர்தான் மனித உருவில் தெய்வம். விருமாண்டி உள்ளிட்ட திரைப்படத்தில் நடித்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆம். பள்ளி பாடங்களை விட பராசக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனங்கள் எனக்கு மனப்பாடம். அதுவே அன்றைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கலாம். எங்கள் டிராவல்ஸை பொறுத்தவரை கலைஞர்கள், அரசியல்வாதிகள் என பலர் வாடிக்கையாளர்கள், நண்பர்கள். அவர்களுள் கமலும் ஒருவர். அவர் ஒரு முறை என்னை போனில் அழைத்து, விருமாண்டியில் நீங்கள் நடிக்க வேண்டும், ஒரு பஞ்சாயத்து சீட், நீங்கள் சும்மா தலை காட்டினால் போதும், மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அவர் அழைப்பை மறுக்க முடியவில்லை. நடித்தேன். படம் வெளியாகி நல்ல வெற்றி பெற்றது. சீமானின் அழைப்பை ஏற்று வாழ்த்துக்கள் படத்தில் ஒரு ஆசிரம தலைவராக தோன்றினேன். பின் நெப்போலியனின் வீரண்ணா, சேரனின் தவமாய் தவமிருந்து படங்களில் நடித்தேன். வில்லன் பாத்திரத்தில் நடிக்க சொல்லி பலர் கூப்பிடுகின்றனர். ஆனால் நடிப்புக்கு கூட நான் வில்லனாக இருக்கக்கூடாது என்பது என் எண்ணம். எதிர்மறையாக பேசுவதையோ எழுதுவதையோ நான் விரும்பவில்லை. நடிப்பு என் தொழிலும் அல்ல, நேரமும் இல்லைதான். ஆனாலும் நண்பர்கள் அழைப்பை தட்ட முடியாததாலும் ஒரு ஆசை இருப்பதாலும் தேர்ந்தெடுத்த பாத்திரங்களில் மட்டுமே நடிக்கிறேன். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் குறித்து. என் வளர்ச்சிக்கு வித்திட்டவர், நீரூற்றியவர், வழிகாட்டியவர் எல்லாமே சந்திராமையார் தான். அவர் அந்தனர், என் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். வெறும் தொழில் சார்ந்த கல்வி மட்டும் அவர் கொடுக்கவில்லை, அவர்தான் என்னை ஆளாக்கிவிட்டார். என் பல தேவைகளுக்கு உதவினார். என்னிடம் தனது ஐஐடிஏ சான்றிதழை கொடுத்து நான் ஐஐடிஏ அப்ரூவல் பெற உதவினார். எனக்கு சிக்கல்கள் வந்தபோது, உறவுகளோ நண்பர்களோ உதவ முன்வராத போது அவர் உதவினார். என் வாழ்வின் அஸ்திவாரம், என் தொழிலின் அஸ்திவாரம் எல்லாமே அவர் செய்த உதவிகள் தான். சந்திராமையார் தான் மதுரா டிராவல்ஸ் அலுவலகத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். ஒவ்வொரு முறை உண்ணும் போதும் அவரை நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன். அவர் அமரராகிவிட்டார், ஆனால் என் நெஞ்சில் நிற்கும் தெய்வங்களில் அவரும் ஒருவர். உங்கள் குடும்பம் பற்றி. என் மனைவி சுசிலா மகள் சரண்யாவுக்கு திருமணமாகிவிட்டது. மகன் சீகரன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறார். நான் உழைத்து உயர்வடைந்த பின்பு அதை பார்க்க தந்தை இல்லை. நாம் உழைத்து அப்பாவுக்கு ஒருவேளை சோறு போட முடியவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறது. அதனால் என் தாயையே தந்தையாகவும் பாவித்து பராமரித்து போற்றி வருகிறேன். அவருக்கு வயது 91. நான் கயிறில்லாத ஒரு பட்டம். காற்றும் அழிக்கும் திசைக்கேற்ப சைக்கிள் கம்பியில் மாட்டிக்கொள்வேன். விளக்கு தூணிலும் சிக்கிக்கொள்வேன். கோபுரத்திலும் சென்று அமர்வேன். கோபுரத்தை வணங்குபவர்கள் பட்டத்தையும் சேர்ந்து வணங்குவதாக அந்த பட்டம் நினைக்கக்கூடாது. அடுத்த காற்றடித்தால் அது எங்கே செல்லும் என்று யாருக்கும் தெரியாது. அது மாதிரித்தான் நானும். தொழில் வாழ்க்கை இரண்டிலும் நாணயத்தையும் நன்றியையும் 100% கடைப்பிடிக்கிறேன். அதுதான் எனது பலம். 1981 நான் சென்னைக்கு ட்ரெயினில் விதவுட் டிக்கெட்டில் வந்தேன். இன்றும் விதவுட் டிக்கெட் தான், ஆனால் விமானத்தில் என்கிறார் பாலன். வெளிப்படையாக பேசுகிறார். அதன் அனுபவத்தின் சாரமும் உண்மையின் ஒளியும் நம்பிக்கையின் உறுதியும் தெரிகின்றன. அவற்றில் திளைத்த மகிழ்ச்சியில் விடை பெற்றோ. பாம்பன் பாலத்தின் மீது தவழ்ந்து போனேன். 1982 ஒரு தில்லிங்கான சம்பவம் நடந்தது. அக்காலத்தில் இலங்கைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து கப்பல் போக்குவரத்து நடந்தது. பயணிகளுக்கான விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் போன்றவற்றை அங்கு சென்று கொடுக்கும் பணியை ஒரு டிராவல் நிறுவனம் எனக்கு வழங்கியது. வேலையை முடித்தால் 100 ரூபாய் கமிஷன். கிட்டத்தட்ட 100 பேருக்கான விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் கிளம்பினேன். நான் போய் அங்குள்ள ஏஜென்டிடம் கொடுத்தால்தான் பயணிகள் கப்பல் ஏற முடியும். மாலை 5 மணிக்கு எக்மோரிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் காலை 9 மணிக்கு ராமேஸ்வரம் போகும். காலை 4 மணி இருக்கும். தூங்கிக் கொண்டிருந்தேன். வண்டியில் கூக்குரல் கேட்டு எழுந்து பார்த்தேன். ரயில் இருளில் நின்று கொண்டிருந்தது. அது மண்டபம் ஸ்டேஷன். பாம்பன் பாலத்தில் ஏதோ ரிப்பேர், அதனால் வண்டி மேலே போகாது என்று சொல்லிவிட்டார்கள். கப்பலில் போக வேண்டிய பயணிகளும் ரயிலில் இருந்தார்கள். பாம்பன் பாலம் எப்போது சீராகும் என்று தெரியாது என்று ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லிவிட்டார். நான் பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் பயணிகளிடம் கொண்டு போய் சேர்க்காவிட்டால் அடுத்த டோக்கன் 1 மாதத்திற்கு பின்னர் தான் கிடைக்கும். அதனால் ஏஜென்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டமாகிவிடும். 5 மணியானது. திடீரென ஒரு யோசனை வந்தது. இந்த பாலத்தில் 2 பக்கமும் தண்டவாளம் இருக்கும். நடுவில் ஸ்லீப்பர் கட்டை இருக்கும். கருங்கல் ஜல்லி இருக்கும். அதில் காலை வைத்து நடந்தால் 2 மணி நேரத்தில் போய்விடலாம் என்று தோன்றியது. அந்த வயதுக்கே உரிய தைரியத்தில் பையை முதுகில் சுமந்து கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். பாலம் எப்படியும் 1-2 கிலோமீட்டர் நீளமாவது இருக்கும். பார்த்தால் பாலத்திற்கு இடையே தூண்கள், ஸ்லீப்பர் கட்டை, தண்டவாளம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் கருங்கல் ஜல்லி இல்லை. இடைவெளிதான் இருக்கிறது. சரி, ஸ்லீப்பரில் நடக்கலாம் என நினைத்து பாலம் 2 பிரியும் பகுதி வரை வந்துவிட்டேன். அதற்கு மேல் ஸ்லீப்பர் கட்டைகளில் ஒரே கிரீஸ். கால் வழுக்குகிறது. காற்று வேறு புயல் போல வீசுகிறது. கீழேயோ அலை எழும்பி தண்டவாளத்தை தாக்குகிறது. உடலெல்லாம் நலிந்து விட்டது. முதுகில் பாரம் வேறு. என்னால் நிற்கவே முடியவில்லை. கொஞ்சம் சறுக்கினாலும் அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்துவிடும். முன்னால் போக வேண்டாம், திரும்பி போகலாம் என்றாலும் இதே கிரீஸ் வழுக்கும் பகுதியை கடந்துதான் போக வேண்டும். என்ன ஆனாலும் சரி என்ற உறுதியுடன் அப்படியே தண்டவாளத்தின் மீது படுத்து அதில் கைகளையும் ஸ்லீப்பரில் கால்களையும் வைத்து மாறி மாறி தண்டவாளத்தை பற்றி கொண்டு தவழ்ந்து செல்ல ஆரம்பித்தேன். அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து பாம்பன் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தேன். 9 மணி ஆகி இருந்தது. 2 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எனக்கு 3 மணி நேரம் ஆகியிருந்தது. என் கை, கால், முகம், ஆடைகள் எல்லாவற்றிலும் கிரீஸ். அங்கிருந்து பஸ் பிடித்து ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து வண்டி பிடித்து நான் துறைமுகம் செல்லும் போது 11 மணி ஆகிவிட்டது. 12 மணிக்கெல்லாம் கப்பல் புறப்பட்டுவிடும். என்னை பார்த்ததும் எங்கள் ஏஜென்ட் ஓடி வந்தார். டிக்கெட்டுகளை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்றார் பதற்றத்துடன். நான் பையை கொடுத்ததும் என்னை திரும்பி கூட பார்க்காமல் அங்கே காத்து கொண்டிருந்தவரிடம் கொடுத்து கப்பலில் ஏற்றினார். வேலையை முடித்துவிட்டு என்னிடம் அவர் வரும்போது 1 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. நான் அதுவரை குளிக்காமல் சாப்பிடாமல் காத்து கொண்டிருந்தேன். மற்ற ஏஜென்ட்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். எப்படி உன்னாட்களை மட்டும் கப்பலில் ஏற்ற முடிந்தது? ட்ரெயின் நடுவழியில் நின்று விட்டதே என்று கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர் என்னை கை காண்பித்தார். நான் நடந்ததை சொன்னேன். அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என் முகவரியை கேட்டு வாங்கி கொண்டார்கள். அதன் பின் எனக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகமாயின. என் சைதாப்பேட்டை ரூமே டிராவல் ஏஜென்சி ஆனது. பின்னால் நான் மதுரா டிராவல்ஸ் ஆரம்பிக்க அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. நான் மட்டும் அன்று அந்த பாலத்தை கடக்கும் முடிவை எடுக்காமல் இருந்தால் இன்றும் ஏதாவது ஒரு டிராவல் நிறுவனத்தில் சாதாரண பணியாளனாகத்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பேன். ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.